ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அடைக்கலப்பத்து. வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
மறிவழியா செல்வம் வந்து பெற்றார். உன்னை வந்திப்பதோ நெறி அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன், உடையாய் அறியேன் உன் அடைக்கலமே. இனியும் உன்னை வந்திப்பதோ நெறி அறியேன். சோபுரான பாடும் போது நம்ம ஒரே மாதிரி பாடி போவாங்க. பொல்லாம் இணையேன் புகழுமாறு ஒன்றறியேன்னு சொல்லும் போது நிறுத்தணும். அது என்ன அர்த்தம்? பொல்லாத அடியனுக்கு புகழுகின்ற வழி தெரியவில்லை. அதே சோபுரான இன்றே உன் பொன்னொழிகள் கண்டித்து இருக்கேன். அதே சோபுரான பண்றீங்க, அதையும் கண்டித்து ஒரே மாதிரி படிக்கூடாது. ஆகவே பொல்லாதினியன் புகழுமாறு ஒன்றறியேன்னு திருவருள் பெறுவதற்கு முன்பு உள்ள நிலை. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று விழுத்தேன் என்பது திருவருள் பெற்ற பின் உள்ள நிலை. அந்த ரெண்டு நிலைக்கு என்ன வேறுபாடு என்று கேட்டால் அதற்கு திருக்குறள் தான் பதில் இருக்கு. திருவள்ளுவர் வினை வினைப்பயன் வினைப்பயன் நீக்கம் இவற்றையெல்லாம் ஒத்துக்கொள்றார். இருள் தேர் இருவினையும் தேரான் இறைவன் பொருள் தேர் புகழ் புரிந்தார் மாட்டு. ஆகவே அருள் நூல்களை நாம் பொருள் உணர்ந்து படித்தால் வினைப்பயனிலிருந்து விடுதலை பெறலாம், அது சந்தேகமே இல்லை. ஆனால் நான் தேவாரத்தை நான் படிக்கிறேன், முழுதாக படிக்கிறேன், ஆனால் துன்பம் நீங்கவில்லையே என்று ஒரு கேள்வி அது வேறுபா கேட்கணும். அதாவது எதுவும் மறைக்கூடாதுங்க. தவறு வந்தால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொண்டாதான் பிறகு தவறு செய்ய மாட்டோம். தவறு வந்தால் அது நாங்களே தவறு இல்லை, அவர்களே தவறு அப்படின்னு எண்ணக்கூடாது. தவறிலிருந்து விடுபட வேண்டும் என்று உண்மையாகவே ஒருவர் கருதினால் திருவாசகம் சொல்ற செய்தி என்னன்னா ஒத்துக்கொள். என்ன சொல்றது? நான் தவறு செய்திருக்கேன், செய்திருக்கேன், ஆனா ஏன் ஒத்துக்கிறாரு? அடுத்தபடியாக செய்ய மாட்டேன். அடுத்தபடியாக தவறு செய்யாமல் இருப்பதற்கு செய்த தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது நான் செய்த தவறு இல்லைங்க, அவர் செய்த தவறுன்னா அப்ப அவங்க குறிப்பிட முடியாது. ஆகவே தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அங்கே நாமும் அந்த தேவாரம் படிக்கும் போது நாம நல்லபடியாக நடக்க முயற்சி செய்கிறோம், ஆனால் முடியல. ஏன் முடியலன்னு கேட்டால் பல வகையான காரணங்கள். அதற்குத்தான் திருவள்ளுவர் இரண்டாவது குறள் சொல்றாரு, அந்த கல்வி அறிவு ஒழுக்கம் சொன்னேன். அது ஞாபகம் வச்சுக்கணும். கல்வியினால் வருவது அறிவு. அறிவு ஒழுக்கத்தில் முடியவில்லையானால் அந்த கல்வி வெறும் குப்பை. ஒழுக்கத்தில் முடியணும். திருவிக்க அடிக்கடி சொல்வார், கல்வி ஒரு ஐம்பது போட்டு அறிவு, ஒரு ஐம்பது போட்டு ஒழுக்கம். அது இரண்டாவது கட்டதனால் ஆய பயன் என்பதனுடைய அது துருக்கமான விளக்கம். கட்டதனால் ஆய பயன் என்போல் என்று சொல்கின்ற திருக்கருடைய துருக்க விளக்கம் என்னன்னா கல்வி ஒரு ஐம்பது போட்டு அறிவு ப்ளஸ் ஐம்பது ஒழுக்கம். இறைவனை தொழுகின்ற ஒழுக்கத்தை நீ பெறவில்லையானால் நீ படித்த கல்வியினால் என்ன பயன்? அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, ஐந்தாவது பாட்டுல இருள் சேர் இறைவனையும் சேரான்னு சொல்லிட்டு ஆறாவது பாட்டுல பொய்தீர் ஒழுக்க தெரி நின்றார். ஆகவே தேவார திருவாசகங்களை படிப்பது முக்கியம், அதே ஒன்று முக்கியம், அதை விட முக்கியம் நெறியிலே நிற்பது. ஆகவே ஒழுக்க நெறி நின்று தேவாரம் படிக்கணும்னா பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குன்பங்கள் நீங்கும். அதுதான் இங்கே அந்த வெய்யே உன் பொன்னடிகள் கண்டிந்து விழுக்கேன்னு சொல்லும்போது அந்த ஒழுக்க வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமோ நம்ம கேட்கணும். தினமும் காலையிலே சிவபிராணம், மாலையிலே திருத்தோடு தொகை கட்டாயம் படிக்கணும். இவன்னு சொன்னா காலையிலே சிவபிராணம், மாலையிலே தில்லைவாளனுக்கு மடியாளம் முடியும்னு ஆரம்பிச்சிருக்கீங்க பதினோரு பாட்டு. திருத்தொண்டு தொகை மாலையில கட்டாயம் படிக்கணும். அந்த திருத்தொண்டு தொகை பதினோரு பாட்டு படிச்சோம்னா பெரிய புராணம் படித்ததுக்கு சமம். நம்ம 4786 பாட்டு உள்ள பெரிய புராணம் படிக்க முடியாது, ஆனால் திருத்தொண்டு தொகை படிக்கலாம். அது பார்க்கும் போது நமக்கு இங்க பறந்து உள்ளம்னா இந்த செய்வதற்கு முன்பு உரிமை இருக்கிறது. ஒரு வகையில் செய்யலாம், வேறு வகையில் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் செய்த பிறகு நம்முடைய உரிமை கட்டுப்படுகிறது. ஆகவே மனமானது ஒரு தப்பிலிருந்து இன்னொரு தப்பு போகும்போது அதையெல்லாம் அனுபவிச்சு ஆக வேண்டும். அதை தெரிந்து கொண்டால் நாம பிறகு தவறிலிருந்து தவறு செய்யாத நிலைமைக்கு வரலாம். அதுதான் வந்து பாவிடை ஆடு குழல் போல் பறந்து கறந்தது உள்ளம்னு பார்த்து பிறகு உன்னை வந்திப்பதோ நெறி இருக்கு. உன்னை வந்திப்பதோ நெறின்னா அந்த பாத ஞானம் பது ஞானம் பதி ஞானம் என்ற அந்த நிலைகள்லாம் இங்க விளக்கிறார். பாச ஞானம்னா என்ன அர்த்தம்? பாசம் என்றால் உலக பொருள்கள். பாசத்துக்கு ஞானம் கிடையாது, இந்த மைக்கு ஞானம் கிடையாது, இந்த ஸ்டூலுக்கு ஞானம் கிடையாது. ஆனால் இந்த பொருள்கள் மூலமாக ஆன்மாவுக்கு வரக்கூடிய ஞானம் பாச ஞானம்னு சொன்னா உலக பொருள்கள் மூலமாக ஆன்மாவுக்கு வருகிற ஞானம். பிறகு ரெண்டாவது பதி ஞானம்னு சொன்னா இந்த ஞானம் யாருக்கு வருகிறது என்று கேள்வி கேட்டால் ஆன்மாவுக்கு வருகிறதுன்னு அது ஒரு முதல் பதில். யூஷியல் ஆன்சர் தப்பு இல்லை. இந்த ஞானம் யாருக்கு வருகிறதுன்னா ஆன்மாவுக்கு தான் வருகிறது. இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். நானும் சைவத்தில் உடல் பிறந்த பிறகு உள்ள நிலையே சகலம்னு சொல்றோம். அதுக்கு முன்ன ஒரு நிலை இருக்க வேண்டும் என்று சொல்றோம். உடல் இறந்த பிறகு ஒரு நிலை இருக்கணும்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆன்மாவுக்கு கருவி கலன்கள் கொடுப்பதற்கு முன்பு ஆன்மாவுக்கு அறிவு உண்டா? உடல் வருவதற்கு முன் ஆன்மாவுக்கு அறிவு இல்லையா? ஆகவேதான் இறைவன் திருவருளை மறந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருகிறதுன்னு சொன்னா பதி ஞானம். இந்த ஆன்மாவுக்கு தான் இறைவன் தனு கரண குணபோகம் உடல் கருவி உலகம் முகத்துக்குள்ள நாங்கேயும் கொடுக்கிறான் என்ற அந்த உண்மையை திருவருளை மறந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருதுன்னு சொன்னா அது பதி ஞானம். யோசித்து பார்த்தோம்னா இந்த கருவிகள் வந்த பிறகுதான் நமக்கு அறிவு. ஆகவே இந்த கருவிகள் பெருமானால் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே அருளை நினைந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருகிறது அது பதி ஞானம். ரொம்ப சிம்பிள் தான். பாத ஞானம்னா அந்த உலக பொருள்களால் வருகிற ஞானம். பதி ஞானம்னா இந்த ஞானம் யாருக்கு வருகிறது என்று கேள்வி கேட்டால் ஆன்மாவுக்கு வருகிறதுன்னு சொல்றோம். இது தவறு இல்லை, ஆனால் முழுமையான பதில் இல்லை. ஏன்? ஆன்மாவுக்கு உடம்பு கருவிகள் கிடைப்பதற்கு முன்பு ஆன்மா கறி உண்டா? நம்ம வந்துக்கிறோம். நான் சொல்ற மாதிரி தத்துவம் என்பது என்னன்னு கேட்டா முதல் 30 பக்கம் இல்லை, கடைசி 30 பக்கம் இல்லை. ஒரு புத்தகம் 31வது பக்கத்தில் ஆரம்பிச்சு 270வது பக்கத்தில் முடியுது. அப்புறம் பிகினிங், அப்புறம் எண்டு. நம்ம வாழ்க்கை அப்படிதான். எண்ணி பார்த்தீங்கன்னா நாம் யாருக்கு மகனாக பிறந்தோம் என்பது நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆகவே அப்ரப் பிகினிங். சில குழந்தைகள் பெரிய பணக்கார வீட்டில் பிறகு, சிலது படியார வீட்டில் பிறகு, அது நம்ம கர்மம்னு சொல்றோம். ஆனாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த கருவி கர்மங்கள் வருவதற்கு முன்பு உள்ள நிலை தான் கேவலம். ஆன்மா ஆணவத்தோடு மட்டும் கூடியிருக்கிற நிலை. அப்போ வந்து ஆன்மா கருவி கிடையாது. இவ்வாறு இருக்கிற நிலையை பரிதாபப்பட்டு தான் இறைவன் கொடுக்கிறார். அப்போது வருவதுதான் சகலம். ஆகவே சகலத்தில்தான் ஆன்மாவுக்கு கருவி வருது. ஆகவே இறைவன் அருளாவே கருவி தரணங்கள் வந்து ஆன்மாவுக்கு அறிவு வருகிறதுன்னு சொன்னா அது பதிஞானம், அருள் ஞானம், சிவஞானம். இந்த மூணு ஒன்று தான், பதிஞானம், அருள் ஞானம், சிவஞானம். இறைவன் அருளை நினைந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருது சொல்றது. இறைவன் அருளை மறந்து ஆன்மாவுக்கு ஞானம் வருதுன்னு சொன்னா அதான் பகு ஞானம். இங்க உன்னை வந்திப்பதோ தெரியவில்லை, ஒழுக்கத்தோடு நான் உன்னை வணங்க வேண்டும் என்று எனக்கு முதல்ல தெரியல. இவ்வாறு சொல்வது எங்க வருது? மனம் அது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி இன முதல் அகற்றி வாழும் செயல் அறவானால் யாருக்கும் முனமொரு தெய்வம் எங்கும் செயற்கு முன்னிலையாகும். இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும்? மனம் அது நினைய வாக்கு வழுத்த மந்திரங்கள் சொல்ல சொல்ற. எவ்வாறு வழிபட வேண்டும் சொல்லிட்டு இது அங்கி வழிபாடு, முக்கியமான வழிபாடுன்னு சொல்லிட்டு பிறகு அங்க வழிபாடு எதுன்னு கேட்டா ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபச்சாரம், உறவு சீவம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வழங்கல், வாய்மை, அடுக்கிலா துறவு, அடக்கம், அறிவுடைய அச்சத்தில் ஆதி இருக்கிறா அறங்களானால் இறங்குவான் மொழியாகிறது. ஆகவே இந்த 16 பேர்களை கொண்டு நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அப்பதான் வந்து வழிபாடு முழுமையாக பயன்படும். நம்ம தேவாரம் படி சொன்னாங்க, நான் சொல்றேன் படிச்சுட்டேன் சொல்ல போறாரு. படித்து படித்தவாறு நிற்க வேண்டும். படித்த பயன் இருக்கு சொல்ல முடியல, அது படித்த பயன் உண்டு. ஆனா அது பழைய காலத்துல மருந்துக்கு இந்த காலத்து மருந்துக்கு என்ன வித்தியாசம்? பழைய காலத்து மருந்து கொடுக்கும் போது பத்தியம் கொடுப்பாங்க. ஆகவே ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டா அந்த நோய் போகும், வேற நோய் வராது. இந்த காலத்துல தலைவலி போல திருகு வலி வரும், திருகு வலி போல முதுகு வலி வரும், இந்த பல உரிமையே இருக்கும். அது காரணம் என்னன்னா அந்த பீஸ் மீல் ட்ரீட்மெண்ட் அந்த இடத்துல மாறும். உனக்கு எது அது மாதம் பார்க்கலாம் பார்க்கக்கூடாது, முழுமையாக பார்த்துதான் போகும். ஆகவேதான் கடவுளை வணங்குதல் என்பது நோய்க்கு மருந்து மாதிரி, அது நம்ம திருமுறைகளாக படிக்கணும். ஆனால் பத்தியத்தை கடைபிடிக்கவில்லையானால் நோய்க்கு மருந்து முழுமையாக பயன்படாது. ஆகவே அந்த நோய் முழுமையாக நீங்க வேணுமானால் மருந்து சாப்பிடணும். அதுக்கு என்ன பத்தியம்னு சொல்றான்னு கேட்டு பத்தியத்தையே நாம கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இங்கே உண்மை வந்திப்பதோ தெரியவில்லை, எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று தெரிய எனக்கு அறியல. திருஞான சக்தியா இருந்தேன், அவரை சொல்வதை கேட்டு பிறகு திருக்குறளை 5வது பாட்டுக்கும் 6வது பாட்டுக்கும் உள்ள உறவு அப்படிதான் தெரியுது. வஜ்ரபேதியார் என்ற பெரியவர் தான் சொல்றார், திருக்குறள் 5வது பாட்டுக்கும் 6வது பாட்டுக்கும் உள்ள உறவு அவருக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டா, நீங்க சிவஞான சக்தியாரே 1000 முறை படிச்சாலும் விளங்காது, திருக்குறளையும் தனியா படிச்ச விளங்காது. முதல்ல திருக்குறள் படிக்கணும், பிறகு சிவஞான சக்தியார் படிக்கணும், பிறகு திருக்குறள் படிக்கணும். அப்பதான் அந்த சிவஞான சக்தியாருடைய அந்த பின்புலம் தான் திருக்குறளுடைய ஆழ அகலத்தை புரிந்து கொள்ள உதவும். டைமென்ஷன்ஸ் பல பேருக்கு திருக்குறள் இருக்கு. நமக்கு நாம 5வதுலேயும் திருக்குறள் படிச்சிருக்கிறோம், பிறகு பிஏல படிக்கிறோம், பிறகு பிஹெச்டி திருக்குறள் அவர் பண்றாரு. நம்முடைய அறிவு வளர வளர திருக்குறள் பற்றிய ஆழம் நமக்கு விளங்கும். ஒரே திருக்குறள் தான், அது மாதிரி இங்கே நெறியறி அந்த திருக்குறள் 5வது பாட்டுக்கும் 6வது பாட்டுக்கும் உள்ள அந்த உறவை புரிந்து கொள்வதற்கு இந்த சிவஞான சக்தியாரில் இந்த மனமது நிலையை என்ற பாட்டுக்கு பிறகு ஒழுக்கம் அன்பு அது வருது. இந்த ரெண்டு பாட்டுக்கும் அது சிவஞான முனைவு விளக்க எழுதும்போது மனமது நிலையை என்பது வழிபாடு செய்தல், அது அங்கி வழிபாடு. ஒழுக்க மங்கு அருள் என்பது அங்க வழிபாடு. ஆகவே அந்த அங்கி முக்கியமான வழிபாடு தான். ஆனா முக்கியமான வழிபாடா இருந்தாலும் பத்தியம் சாப்பிடலாம் முழுசா கேட்காது, அது உப்பு தான் கூடாது உனக்கு அப்படின்னு சொன்னா அந்த மருந்து சாப்பிடும்போது உப்பை வரக்கூடாது. அது ஊருக்காக நான் விரும்பி சாப்பிடணும்னா அந்த மருந்து பிடிக்காது. அங்கின்றது அங்கத்தை உடையதுன்னு, அங்கின்றது அங்கம் என்றால் பார்ட், அங்கி என்றால் தட் இட்ஸ் ஹோல்ஸ் அ பார்ட். ஆகவே அங்கி என்பது அங்கத்தை உடையது, அதான் முழுமையானது. அறம்னே சொல்ற அது இருக்கு, அது அது நெருப்பு ஒழிவாக உள்ளவன் இருக்கு. இந்த இடத்துல இது எதிக்ஸ், இந்த இடத்துல சொல்லும் போது அது அறமே. கடவுளை வழிபடுவது என்பது அறம், அந்த கடவுளை வழிபாடு செய்வது அறத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்தித்து ஒழுக மதியால் யாவரையும் வந்தித்தோன்றது மகளிர் வந்தித்த எங்கு முழு ஒருவன் காணும் கோடி என்று அஞ்சி அங்கம் குறைவது அஞ்சு. அந்த அறம் சொல்வதிலேயே சில பெரியவங்க கடவுள் உண்மையை வைத்துக் கொண்டுதான் அறம் சொல்லணும், கடவுள் உண்மையை கொள்ளவில்லையானால் போலீஸ்காரனுக்கு பயந்து நல்லவனா இருக்கிற மாதிரி. போலீஸ்காரனுக்கு பயந்து நல்லவனா இருக்கிறவன் போலீஸ்காரன் இருக்க வரைக்கும் இருப்பான், போலீஸ்கார் அந்த பக்கம் போயிட்டாலும் தப்பு செய்வான். ஆகவே அந்த உண்மையிலேயே நல்லவனாக இருக்கணும்னு சொன்னா, போலீஸ்காரன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்லவனாக இருக்குன்னு சொன்னா கடவுளை ஒழிபடு. வஞ்சித்து ஒழுகும் மதியால் பிறர் வந்து அவன் ஏற அவன் செல்வாக்கு இல்லை என்று சொல்லி அவனுடைய செல்வாக்கை ஒழித்து அவனுடைய செல்வத்தை ஒழித்து நடக்கின்ற மக்களே கேட்கிறார். வஞ்சித்து ஒழுகு மதியினிகள் யாவரையும் மதித்தோம் என்று மகிழ்ந்தீர்கள். பாருங்க இவருடைய செல்வாக்கால அவன் ஒழுங்கு ஆக்கிட்ட, அது நடந்த நிகழ்ச்சி தான். அந்த இதுல மெட்ராஸ் இந்த மதுரை யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய பேராசிரியர், நல்ல அவர் அப்படிதான் முன்னுக்கு வர்றாரு. ஒரு ஹெச்ஓடி தான் செய்கிறாரு அவரு, அந்த அந்த போட்டு வரக்கூடாது என்றதுக்காக தனக்கு வேண்டிய ஆள்லாம் கூட்டு வச்சு அவரை அவசியம் இல்லாமல் கேள்வி கேட்டு அவருக்கு அந்த போஸ்ட் கொடுக்காது விட்டார். மதுரை யூனிவர்சிட்டியில் கிடைக்க வேண்டிய அந்த ப்ரொஃபஸர் போஸ்ட்டு அவருக்கு கிடைக்கல. ஆனால் கடவுள் பார்க்குறாருல்ல, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இவ்வளோ பெரிய போஸ்ட் அவருக்கே, அவருக்கே பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இவர் மட்டும் தெரிந்தா இருப்பாருங்க, இவரை விட அதிகமாக பழகுது அப்புறம் கிடைக்குது. அது நம்ம கையில் நம்மாலே முடியும் என்பதற்காக நாம் நடுவு நிலைமை இல்லாமல் செய்யக்கூடாது. என்னால் முடியும் ஆகவே நாம் விஷம் குடிக்கலாமா? அப்படிதான் அது என்னால் முடியுங்க விஷம் குடிச்சு செத்து போக வேண்டியதுதான். அது மாதிரி என்னாலே முடியும் என்பதற்காக தவறு செய்யக்கூடாது. அருள் என்று திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அருள் அருள்னு சொல்றமே அது என்ன? அது எண்ணி பார்த்தோம் இல்லையா? வழியாரும் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுபடுத்து. அருள் வேற எதுவுமே இல்லைங்க. இப்ப இந்த பேராசர் தான் செய்யணும், இவர் தகுதியானவர்னு சொன்னா இவர் கொடுக்கணும். இவரை வந்து இந்த மட்டும் தட்டி வச்சிருந்தா வழியாகவும் தன்னை நினைக்குமா? நீ உன் கீழே இருக்கிறவங்க ஆபீஸ்ல அவர் ஆபீஸர் இருக்காரு, கீழே இருக்கிற அசிஸ்டண்ட்ட நீ கஷ்டப்படுத்த போது முன்ன நீ உனக்கு மேல பெரிய ஆபத்து கட்டுங்க எப்படி இருப்ப? அப்ப பயபக்தியா சொல்றீங்க. அது ஏன் நீ உனக்கு எல்லாரும் மனுஷன் தானே, இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற ஆலயம் அதுதான். எந்த ஆன்மாவும் இறைவன் எழுந்தருளி இருக்கிற ஆலயம் அந்த சிவருடன் மறைஞ்சிருக்கார். ஆகவேதான் அந்த வஞ்சித்து ஒழுகு மதியிகள் யாவரையும் வஞ்சிப்போக்கு மகிழ்கள். அதாவது அவனை முடிச்சுட்டுங்க, அவன் முன்னிலாப்பட்டிருந்தானே அது பெருமை இல்லை. அவனை ஒழுங்குலாப்படுறதுக்கு நீ யாரு? ஒன்னை ஒழுங்குலாப்படுறதுக்கு கடவுள் பார்த்துட்டுதான் அப்படியே நடந்தது. அப்புறம் அவருக்கு வேலை எங்கேயும் வேலை கிடைக்கல. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இவர் பல பேருக்கு வேலை கொடுத்தான், இன்னமும் பெரிய போஸ்ட் இருக்காரு. அது அப்படிதான் இருக்கு. அதனால நம்மால முடியும் என்பதற்காக கெட்டதை செய்யக்கூடாது, நடுவு நிலைமை எல்லாம் செய்யக்கூடாது. ஆகவேதான் அங்கே உன்னை வந்திப்பதோ நெறியறியே நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவு அறியேன். அந்த திரிபுரை ஞானம் சொல்லுவாங்க, அறிவான் அறியப்படுகிற பொருள் அறிவு, காண்பான் காணப்படுகிற பொருள் காட்சி. இப்போ இந்த அடைக்கலப்பத்தை பற்றி ரொம்ப ஆனந்தமாக நாம் பார்த்துக்கணும். இப்போ அடைக்கலப்பத்து பற்றி நாம் அடைகின்ற ஆனந்தம் முழுமையாக இருக்கணும்னு சொன்னால், ஆன்மாவாகிய நான் அடைக்கலப்பத்தாகிய இந்த நூலை படிக்கிறேன் அனுபவிக்கிறேன்னு வர சொல்லக்கூடாது. ஆன்மா அது உண்மைதான், ஆன்மாவாகிய நான் தான் அறிகிறேன், அடைக்கலப்பத்தாக இந்த நூலை தான் அறிகிறேன், அது நடக்குது. ஆனால் அந்த அறியப்படுகின்ற பொருள் மீது மாத்திரம் நம்ம கவனம் இருக்கும். தாழ்வு சொல்லுவோம், அல்வாவை சாப்பிட்றேன்னு வச்சுக்கல, அல்வாவை சாப்பிடும்போது அல்வாவுடைய அனுபவம் முழுமையாக கிடைக்கணும்னு சொன்னால், ஆன்மாவாகிய நான் அல்வாவாக இதை சாப்பிடுகிறேன் அப்படி சொன்னால் அது முழுமையாக அன்பு குறையும். அந்த சாப்பிடுகின்ற பொருளிலே அந்த சாப்பிடுவானும் சாப்பிடுகிற நிகழ்ச்சியும் மறைந்து போகணும், இல்லாமல் போகிறது இல்லை ஆனால் மறைஞ்சு போகணும். இது எந்த அளவுக்கு தூக்கி நிற்கிறதோ அந்த அளவுக்கு அது வராது. அது மாதிரி தான் இங்கே சிவபெருமானை நாம் அனுபவிக்கிறோம்னு சொல்லும்போது நாம் அனுபவிக்கிறோம் என்ற முனைப்பு வரக்கூடாது. ஆகவே அனுபவிக்கிறோம் என்ற செயலுக்கு முகழ்ச்சி இல்லை, அறியப்படுகின்ற சிவபெருமானை தான் நாம் முழுமையாக எண்ணவர். அதுதான் நின்னையே அறியும் அறிவு. நின்னையே அறியும் அறிவுன்னா அப்போது அறிகின்ற தன்னையும் அறிகின்ற நிகழ்ச்சியையும் நாம் மறக்க வேண்டும். அறிகின்ற தன்னையும் அறிகின்ற செயலையும் மறக்க வேண்டும். அப்பதான் வந்து அறியப்படுகின்ற பொருளில் நாம் ஒன்றாக வேண்டும், அறியப்படுகின்ற பொருளில் ஒன்றாக வேண்டும். நின்னையே அறியும் அறிவறியேன், உடையான் அறியேன் அழைக்கவனே, வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுந்திருந்து நிற்கிறேன். வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பழுக தந்து உயக்கொள்ளால் அழுகுகின்றேன் உடையாய் அடியேனும் அடைக்கலமே. வழங்குகின்றாய்க்கு இந்த இடத்துல வளர்கின்ற நிலையில்னு அர்த்தம். அந்த கூ என்ற வெற்றுமை விருது அது ஏழாம் வெற்றுமை விருப்பு தான் வரும். வளர்கின்ற நிலையிலே நம்ம எண்ணி பார்க்கணும். ஒருவர் வேக வேகமா எப்ப சாப்பிடுவாரு? வேலை எட்டு போகிறது இல்லை, ரெண்டு வேலை சாப்பிடாதுன்னு அர்த்தம். வேலை எட்டு ரெண்டா வந்து ரெண்டு வேலை முன்னே சாப்பிடுறதுன்னு சொல்றா, அப்பதான் வேக வேகமா சாப்பிடுறோம். உண்டு வேலை எட்டு ரெண்டாவது ரெண்டு வேலை கம்ப்ளீட்டா உரிமையை வச்சிருக்கேன், அப்பதான் சாப்பிடுறேன். இந்த காஞ்சி பாரு கம்மக்குறை வேலை மாறி வந்து அதிகமாக இருக்கும். தான் ரெண்டு வேலை சாப்பாடு இல்லாத இருக்குன்னா கொஞ்சம் தானா வரும். அப்போ வேக வேகமா சாப்பிடுவோம், அப்பதான் விக்க வரும். விக்கல் ஏன் வருது? வேக வேகம் சாப்பிடுறது அது விஞ்ஞான முறைப்படி வென்று நிதானம் சாப்பிட்டா விக்கல் வராது. அவங்க சொல்றாங்க விஞ்ஞானத்துல பாதி வேலை பல்லுக்க முடியணுமா, வந்து ஜீரண வேலை பாதி வேலை பல்லு பிடிச்சுன்னா உனக்கு நோய் வராது. நீ வேக வேகமா நீ அந்த வேலைக்கு போறது வேகமா சாப்பிட்டு நீ மொழிகிட்டா நோய் தான் வரும். திருக்குறள் சொல்ல மருந்து அதிகாரம் பிரமாணம். அதை வந்து அந்த கொலஸ்ட்ரால் சொல்ற நாம் பார்க்கணுமே, கொலஸ்ட்ரால் சொல்றாரு அது உண்டன் செலுத்தாலும் உண்டனுடைய ரசம் செலுத்தணுமா, வலிமையான முறை அல்ல. உண்டன் செலுத்தாமல் போகாதுப்பா, உண்டனுடைய ரசம் செலுத்தணும். அப்பதான் உனக்கு அருந்தியது அர்த்தத்தை போட்டு மருந்து வேண்டாவாம். அப்போ சாப்பிட்டது மட்டும் போகாது, இன்னும் சாப்பிட்டது அவனுடைய எசன்ஸ் முழுசும் நீங்கனாதான் அவனுக்கு அர்த்தியா தெரியும், உனக்கு நோய் வராது. ஆகவே அந்த வேக வேகமா சாப்பிட்றதுனாலதான் நமக்கு விக்கிறது. அது மாதிரி துன்பம் மிகுதி இவருக்கு மாணிக்கவாதகருக்கு துன்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆகவே தான் இறைவன் அருள் கிடைச்சதுதான் வேக வேகமா சாப்பிட்றாரு. வேக வேகமா சாப்பிடும்போது விட்டி கொண்டது ரொம்ப மிகுதியினாலே வேக வேகமா சாப்பிடுறதுனாலே வழுக்குகின்றாக்கி நீ நல்லதான் கொடுக்குற ஒன்னால குறையவில்லை. ஆனா நான் ரெண்டு வேலை மூணு வேலை ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடாதுவேன், ரெண்டு நாள் சாப்பிடாதது சாப்பாடு எப்படி இருக்கும்? வேக வேகமாக சாப்பிடணும். வேக வேகமா சாப்பிடும்போது விற்குகிறது. ஆகவே தண்ணி விற்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டா போயிருந்துருங்க, பொங்கல் சாப்பிட்றேன் இன்னொரு புளி பொங்கல் வந்து அது விற்கலை நீக்குவதற்கு தண்ணீர் தான் திருவருள் தான் வேண்டும். அதுதான் தேன்னு தண்ணீர். அப்ப வந்து இது வந்து பாயில் பண்றதுதான் பார்க்க மாட்டோம், விற்கும் போது உயிர் போயிடும். அந்த மதத்தான் வச்சுப்போம், அந்த விற்கும் போது கிடைக்கிற தண்ணி சாப்பிடணும். தேன்னு தண்ணீர்ன்றாருங்க. ஆகவே இங்கே வளர்ந்து நின்றாய்க்கு உன் அருளால் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுந்துகின்றேன். வாரி கொஞ்சம் அந்த வேக வேகமா அடிக்கிறோம், வாரிக்கொண்டு விழுந்துகின்றேன். விற்கினேன் வேக வேகமா சாப்பிடுறதுனால நான் முறையா விஞ்ஞான முறை போய் சாப்பிட விற்க வராது. வேக வேகமா சாப்பிடுறதுனால நன்றி சாப்பிடாதனாலே விற்கினேன் வினையேன் என் விதி இன்மையா. அது இணையில நீ கொடுக்கின்ற திருவருளை உண்மையாக அனுபவிப்பதற்கு எனக்கு விதி குறைவா இருக்கு, ஆகவே ஊழ் குறைவா இருக்கு. அந்த ஊழல் நீதான் செயற்படுத்தணும். ஊழ் என்றாலே நாம் ஞாபகம் வச்சு கொள்வது பழைய முயற்சிகள் தான் ஊழ். ஆமாம், ஊழ் பெரிதான் முயற்சி பெரிதான் கேட்கணுமே, ஊழ் என்று சொன்னாலே பழைய முயற்சிகள் முன்பு செய்த முயற்சிகள் தான் ஊழாக வருது. அந்த ஊழை வெறுவதற்கு என்ன வழி? ஒரு கோடு இருக்கு, அந்த கோடை சின்ன கோடாக இருக்கிற செய்யுது பெரிய கோடு போடணும். அது மாதிரி இப்போ பழைய முயற்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதை விட அதிகமாக செய்ய முடியும். நமக்கு ஊர் கொஞ்சம் அதிகமா இருக்குது, எல்லாருமே பார்க்க தெரியுது. என்ன நிறைய தப்பு செய்யணும் அர்த்தம். ஆனால் அதை வெல்வதற்கு வேற கஷ்டமே இல்லை. ஐயோ இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு கொலைப்படுத்த கூடாது. அமைதியாக முயற்சிகளை அதை விட அதிகமாக இப்ப செய்யற முயற்சி அமைதியா இருக்கணும், ஆழமான முயற்சியாக இருக்க வேண்டும். ஆகவே இப்ப செய்யற முயற்சிகள் அதிகமாயிட்டா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது எப்போ போகணும் தெரியாது. அது என்ன பிரச்சனைனா நம்முடைய பாரத்தம் எவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது. தெரியாததுனால நாம் இறைவனே நீதான் இதற்கு வழி காட்ட வேண்டும் என்று எண்ணினோம்னா திடீர்னு போக வாய்ப்பு முடியும். அத்தனை தான் தண்ணீர் பற்றி கவலைப்பட்டு இருந்தாங்க, தொழில்நிலையை பற்றி அதை பற்றி கவலைப்படாத தான் செய்து வச்சுதான். சஞ்சீதத்துக்கு கவலைப்படாது. ஏன்னா ஒரு மரத்திலே 1000 காக்காய் இருக்கிறது, அதை ஓட்டுவதற்கு எவ்வளவு கல் வேணும்? அது மாதிரிதான் இறைவன் திருவருள் பக்கம் ஒன்னு போதும், 500,000 சைவம் சத்தியமா இருக்கட்டும், 5000 சத்தியமா இருக்கட்டும், 50 இருக்கட்டும், அது பற்றி கவலைப்படாது. இப்போ இருக்கின்ற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ். நான் அன்னைக்கு அதை பற்றி கவலைப்பட்டிருந்தோம் அரை மணி நேரம். நான் அடிக்கடி மாணவர்களுக்கு சொல்றது, சார் நீ இருந்து படிச்சா போதுமான்னு கேட்பான். நீ இருந்து படிச்சா போதும் லைஃபா? நீ கவலைப்படுறதுக்கு அது கூட்டிலே ஜாபம் செய்யணும். நீ கவலைப்படுவது எப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிடும், அப்போ வேற எதுவும் தெரியாது. கவலைப்படும் போது கவலைப்படுவதை மாத்திரமே சரி, சரியா மனசு பார்த்து 5 நிமிஷம் முடிச்சு வச்சேன், இன்னைக்கு எனக்கு கவலைப்படுது முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து வேலை விட்டு வரவே கூடாது. அப்புறம் இது வாழ்க்கையில அப்படிதாங்க. ஏன்னா பல சமயத்தில் கவலைப்பட்டு கொண்டே நாம் வாழ்நாள் கழியுது. அது குறிப்பிட்ட நேரம் அது ஒதுக்கி பிறகு நாம் முடித்து விடுது. ஆகவேதான் சஞ்சீதத்தை பற்றி கவலைப்படாதே, அது கடவுள் பார்த்து செய்திருப்பார். நாம செய்ய வேண்டியது இப்போது புதிதாக முட்டாள்தரமாக செய்யக்கூடாது. ஆகாமி வினை என்பது முட்டாள்தரத்தினாலே வருவது, விருப்பு வெறுப்பு தான். இறைவனால் அளிக்கப்பட்டது என்று எண்ணி நாம வாழ்க்கையை எதிர்கொண்டால் நமக்கு ஆகாமி வராது, சூரிய கர்மம் வராது, நமக்கு தெரியாது. நான் தப்பே செய்யலைங்க, ஆனால் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கேன்னா, இது வரைக்கும் தப்பு செய்யலை, நமக்கு தெரிஞ்சு செய்யல, ஆனால் கடவுள் கணக்கு தப்பாது, எழுதும் கீழ்கடக்கர் இன்னம்பர் ரீசன் வந்து இந்த கணக்கு தப்பாது. ஆகவே நமக்கு தெரியலன்னு வச்சுக்கணும். அவர்தான் அங்கே ஆர்ஜி பண்ணியிருந்த பேருந்து இல்லை, நமக்கு தெரியல. ஆனால் மேற்கொண்டு தவறு செய்யக்கூடாது. ஆகவே வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது அந்த இன்ப துன்பங்கள் தான் பிரசாதம். இது மாதிரி பிரசாதம் இல்லை உங்களுக்கு வந்து, அது மாதிரி பிரசாதம் இல்லை. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் இறைவனுடைய பிரசாதம். இன்பத்தையும் பிரசாதமும் கருதணும், துன்பத்தையும் பிரசாதமும் கருதணும். இன்பத்தையும் துன்பத்தையும் பிரசாதம் என்று கருதினால்தான் அது இறைவனால் கொடுக்கப்படுது. ஆக அதுக்கு நாம் காரணம் இல்லை, அது மேற்கொண்டு ஏறா. இந்த இன்ப துன்பங்களை பிரசாதம் என்று கருதுவது ஒரு பெரிய நிலை. அது வந்துட்டா நமக்கு மேற்கொண்டு வினை வராது. இன்பமும் சரி துன்பமும் சரி இறைவனால் கொடுக்கப்படுகிற பிரசாதம், மேற்கொண்டு நாம் வினையை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. தெரிந்து கொண்டார் நமக்கு மேற்கொண்டு நினைத்தார். அதுதான் இங்கே வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுந்திருந்தேன், விற்கினேன், விளையேன் என் விதி இன்மையால் அந்த ஊர் ஊர்னு சொல்லி நாம் நம்முடைய கடமையை தள்ளி போடக்கூடாது. ஊர் என்பது பழைய முயற்சி. ஆகவே இப்போது பழைய முயற்சிகளை விட அதிகமாக முயற்சிகள் செய்ய வேண்டும். இப்போது செய்கின்ற முயற்சிகள் அதிகமாக இருந்தால் ஊர் நம்மை பாதிக்காது. ஊர்னா யாரும் செய்து கூட இல்லை, நாம செய்த ஊர் தான். அதை புரிஞ்சு நம்ம வரல, பக்கத்து வீட்டுக்கார ஊர் நம்ம வர போறது இல்லை, நாம செய்த ஊர் தான். ஆகவே நாம செய்த ஊரை நாம தான் சரிப்படுத்த வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். ஆகவே அது பிரசாதம் என்று எண்ணி நாம் செயல்பட வேண்டும்.